புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது நிகழ்ச்சியில் திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் தமிழியல் துறை பேராசிரியர் திரு யு அலிபாவா அவர்கள் இன்று கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை நினைவு தினத்தை முன்னிட்டு அவரின் படைப்புகளும் சிறப்புகளும் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஐயாவோட நினைவு தினம் இன்னைக்கு. ஒவ்வொருத்தருக்கோட நினைவு தினங்களா இருக்கட்டும், ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அவங்களை பற்றிய வரலாறுகள் நம்ம தெரிந்து கொள்ளும் விதமாக பல்வேறு தகவல்களை நம் வானொலியில் ஒளிபரப்பி வரோம். அந்த வகையில இன்றைய தினம் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் தமிழியல் துறையில பணியாற்றக்கூடிய அலிபாவா பேராசிரியரா பணியாற்றுறாங்க. திரு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல பணியாற்றக்கூடிய அவங்கள்ட்ட இருந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஐயாவோட நினைவு தினத்தை நம் பகிர்ந்து கொள்ளும் விதமாக காத்திருக்காங்க. அவங்க என்ன விவரம்லாம் சொல்றாங்கன்னு நம்ம இப்ப கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா,
புதுகை பண்பலை நேயர்களுக்கு என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்களினுடைய நினைவு நாள். நம்ம தமிழ் இலக்கியத்துல புதிய ஒளிவாய்ச்சிய கவிஞர் மகாகவி பாரதியார், பாரதியாரை தொடர்ந்து பாவேந்தர் பாரதிதாசன் வருகிறார். அந்த பாரதி காலகட்டத்திலேயே தோன்றிய கவிஞர்கள்ல ஒரு தலையாய இடத்தை பெறக்கூடியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை என்று சொன்னால் அது மிக இல்லை. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல தேரூர் என்கின்ற சிற்றூர்ல பிறந்த பெருமகனார் ஆவார். அவர் 1876 ஜூலை மாதம் 27ஆம் தேதி பிறந்தார். சிவதானு பிள்ளை ஆதிலட்சுமி அம்மையார் என்பவர் அவருடைய பெற்றோர் ஆவார். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் தம் வாழ்நாள் முழுவதும் கவிதையை நேசித்து வாழ்ந்தவர். அவர் தம்முடைய வாழ்நாள் முழுவதும் கவிதை பணி, கல்வெட்டு பணி, மொழிபெயர்ப்பு பணி, வரலாற்று ஆய்வு பணி என்று ஆசிரிய பணி என்று பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வாழ்ந்தார். அவர் இருந்த போதும் கூட தம்முடைய வாழ்நாள் முழுவதும் கவிதையை நேசித்து வாழ்ந்தார். அதனால்தான் அவருக்கு சென்னை தமிழ்ச்சங்கம், குறிப்பாக சென்னை பச்சையப்பன் கல்லூரியில தமிழவேல் உமா மகேஸ்வரம் பிள்ளை அவர்கள் கவிமணி என்கின்ற பட்டத்தை 1940ஆம் ஆண்டு வழங்கினார். அதற்கு பிறகு 1943ல் நம்முடைய புதுக்கோட்டை அருகில் இருக்கக்கூடிய ஆத்தங்குடியில அண்ணாமலை அரசர் பொன்னாடை வழங்கி கௌரவிக்கிறார். பெரும்பொருள் வழங்குவதற்கு முன் வந்தபோது கூட கவிமணி அவர்கள் அதை வாங்க மறுத்துவிட்டார். 1984 கவிமணிக்கு தேரூர்ல நினைவு நிலையம் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. 2005ல் இந்திய அரசு அஞ்சல் தலை வெளியிட்டு கௌரவித்திருக்கிறது.
இல்லாம அவர்களுக்கு இத்தனை பணிகள் செய்யக்கூடிய அவருக்கு வந்து என்ன மாதிரியான விருதுகள் எல்லாம் வாங்கியிருக்காரு, அதையும் சொல்லலாமே.
அதுதான் இப்போது நான் சொன்ன அந்த கவிமணி என்கின்ற ஒரு பட்டமே ஒரு தலையாய விருது. அவருடைய வாழ்நாள் முழுவதும் அந்த கவிமணி என்கின்ற பெயர் தான் நிலைத்து நின்றது. அவருடைய வாழ்நாளுக்கு பிறகும் இன்றைக்கும் அவரை வெறும் தேசிய விநாயகம் பிள்ளை என்று சொல்வதில்லை. அவருடைய இயற்பெயரே மறைந்தாலும் அந்த கவிமணி என்கின்ற பெயர் நிலைத்து நிற்கிறது. அந்த பெயர் அதுவே ஒரு பெரும் பட்டம்தான். இன்றைக்கும் அவர் தேசிய விநாயகம் பிள்ளை என்று சொல்லவில்லை என்றாலும் கூட கவிமணி என்று சொன்னாலே அது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையை குறிக்கக்கூடிய அளவுக்கு அந்த பட்டம் நிலைத்திருக்கிறது. இப்படி அவ்வப்போது அவர் பல்வேறு இடங்கள்ல கௌரவிக்கப்பட்டிருக்கிறார். அப்புறம் அவருடைய படைப்புகள் என்று பார்க்கிற பொழுது அவருடைய முதல் படைப்பு அழகம்மை ஆசிரிய விருத்தம். அழகம்மை ஆசிரிய விருத்தத்தை தொடர்ந்து அவர் பல்வேறு நூல்களை படைத்திருக்கிறார். கவிதையை பற்றி ஒரு கருத்துடையவராக இருந்திருக்கிறார். உள்ளத்து உள்ளது கவிதை, இன்பம் உருவெடுப்பது கவிதை, தெள்ள தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்து உரைப்பது கவிதை என்று கவிதைக்கு இலக்கணம் சொன்னவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள். அவர்களுடைய கவிதையிலே பார்த்தோம் என்று சொன்னால் எளிய சொற்கள் இருக்கும், உயர்ந்த கருத்து இருக்கும், மதிப்புமிக்க ஓசை இருக்கும், இவையெல்லாம் கவிமணி கவிதைகளுடைய தனித்தன்மை என்று சொல்லி சொல்லலாம்.
கவிதைகள் மட்டும் இல்லாம வேலை மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற விஷயத்துல என்னெல்லாம் செய்திருக்காரு?
அதாவது பாரசீக கவிஞர் உமர் கையாம், அந்த உமர் கையாமை பற்றி பல்வேறு மொழிகள்ல மொழி அவருடைய கவிதைகளை மொழிபெயர்த்திருக்காங்க. அதுல ஆங்கிலத்துல ஃபிட்ஸ் ஜெரால்டு என்பவர் உமர் கையாம் பாடல்களை மொழிபெயர்த்திருக்கிறார். ஆங்கிலத்துல உமர் கையாம் எழுதிய பாடல்களை மொழிபெயர்த்த ஃபிட்ஸ் ஜெரால்டினுடைய மொழிபெயர்ப்பை படித்த கவிமணி அவர்கள் அதை தமிழுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி விரும்புகிற பொழுது அவர் மொழிபெயர்க்கிறார். அவருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தால் தமிழ் தாய்மொழி, அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய மலையாளத்தையும் கற்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது. ஆங்கிலத்திலும் பெரும்புலமை பெற்றவராக இருக்கிறார். இந்த மூன்று மொழி புலமையை கொண்ட கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் மொழிபெயர்க்கிற பொழுது அது ஒரு மொழிபெயர்ப்பு என்று நாம் சொல்லிவிட முடியாத அளவிற்கு அது உள்ளபடியே சொந்தமாக எழுதப்பட்டது போல மொழிபெயர்க்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவராக திகழ்கிறார். ஒரு உதாரணத்திற்கு ஒன்றை சொல்லலாம். பாரசீக கவிஞர் உமர் கையாம் எழுதிய அந்த கவிதையை இவர் மொழிபெயர்க்கிறார். வெயிற்கேற்ற நிழல் உண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு, கையில் கம்பன் கவி உண்டு, கலசம் நிறைய மது உண்டு, தெய்வ கீதம் பல உண்டு, தெரிந்து பாட நீயுண்டு, ஐயம் அருமை வளமின்றி வாழும் சுருக்கம் வேறுண்டோ என்று இவர் மொழிபெயர்க்கிறார். இதுல பாரசீக கவிஞருக்கு கம்பனை பற்றி சொல்வதற்கு அங்கு வேலை இல்லை. ஆனால் அந்த பாரசீக கவிஞனுடைய கவிதையை மொழிபெயர்க்கிற பொழுது சரளமாக அவருடைய கவிதையில கம்பன் வந்து விழுகிறான். அப்ப என்ன ஆகிறது என்று சொன்னால் இது மொழிபெயர்ப்பு கவிதையா அல்லது மூல கவிதையா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் மொழிபெயர்ப்புல உள்வாங்கி கொண்டு படிக்கக்கூடியவர்கள் யார் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த உணர்ச்சியினுடைய வெளிப்பாடாக ஒரு இயல்பிலேயே கவிதை வெடிக்கிறார். அப்ப மொழிபெயர்ப்புலையும் அவர் ஒரு இயல்பான உணர்வை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் என்பது புலப்படுது. அதே போல அவருடைய மொழிபெயர்ப்பு என்று சொன்னால் உமர் கையாம் பாடல்களோடு நின்று விடல. அதாவது லைட் ஆஃப் ஆசியா என்று ஒரு ஆங்கில நூல், அந்த ஆங்கில நூலை அவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை படிக்கிறார். அது யாரை பற்றியது என்று சொன்னால் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை படித்த அந்த லைட் ஆஃப் ஆசியா என்கின்ற நூல் நம்முடைய புத்தர் பெருமானை பற்றிய நூல். அப்ப அந்த புத்தர் பெருமானை பற்றி அவர் இயல்பிலேயே அவர் விரும்பி அவருடைய கொள்கைகளால ஈர்க்கப்பட்டவராக இருக்கிறார். செய்திக நெறியை அந்த எதிர்த்த புத்தர் பெருமானை விரும்புகிற இந்த கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அந்த எட்வின் அர்னால்ட் என்பவர் எழுதிய அந்த லைட் ஆஃப் ஆசியா என்கின்ற ஆங்கில நூலை தமிழிலே ஆசிய ஜோதி என்று மொழிபெயர்க்கிறார். அந்த ஆசிய ஜோதியில என்னவெல்லாம் அவர் செய்கிறார் என்று சொன்னால் புத்தரனுடைய குரலாக அதில் ஒழிக்கிறார். சாதி தேவையற்றது என்பதை கவிமணி சுட்டிக்காட்ட விரும்புகிறார். புத்தர் பிரான் சாதியை வெறுத்தவராக இருக்கிறார், அதனால் அவருடைய வாழ்க்கையில் இருந்து எடுத்துக்கொள்கிறார். அப்ப புத்தர் சாதியை வெறுத்து பேசிய பேச்சை தமிழிலே எப்படி கொண்டு வருகிறார் என்று சொன்னால் ஓடும் உதிரத்தில் வடிந்து ஒழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ என்று கேள்வி கேட்கிறார். கவிமணியினுடைய கவிதை நடை என்பது கற்போருக்கு எளிமை தரக்கூடிய இனிய நடை என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாக இருக்கிறது. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எவ்வளவு பெரிய கருத்தாக இருந்தாலும் அதனை எளிமையாக்கி காட்டுவதே தம்முடைய கவிதை வளம் என்பதை உணர்ந்து கொண்டு தம்முடைய வாழ்நாள் முழுவதும் எழுதியவர்.
இப்போ இது மட்டும் இல்லாம வரலாற்று ஆராய்ச்சியும் அவர் வந்து செய்திருக்கக்கூடிய ஒரு தகவலாவும் இருக்கு, அதை பத்தி சொல்லாமே.
அவரு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அடிப்படையில அவர் தேரூரில் கன்னியாகுமரி மாவட்டம் தேரூரிலே பிறந்தார், புத்தேரியிலே வாழ்ந்தார். அவர் கல்வி கற்றது கோட்டாறு உயர்நிலை பள்ளியிலே கல்வி கற்றார். அந்த கோட்டாறு பள்ளிக்கூடத்திலேயே அவர் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார். அதற்கு பிறகு அவருடைய ஆசிரியர் பணி திருவனந்தபுரம் மகாராஜா பெண்கள் கல்லூரியில தமிழ் ஆசிரியர் பணி தொடர்கிறது. அப்படி இருக்கக்கூடிய கவிமணி அவர்கள் 1929 என்று நினைக்கிறேன் அந்த ஆண்டு ஓய்வு பெறுகிறார். ஓய்வுக்கு பிறகு காந்தலூர் சாலை என்கின்ற ஒரு வரலாற்று ஆராய்ச்சி நூலை எழுதுகிறார். அந்த காந்தலூர் சாலையில பல அரிய தகவல்களை எல்லாம் நமக்கு தருகிறார். அந்த அவருடைய வரலாற்று ஆராய்ச்சிக்கு அந்த காந்தலூர் சாலை என்கின்ற அந்த ஒற்றை நூலே மிகப்பெரிய சான்றாதாரமாக திகழ்கிறது என்று சொன்னால் மிக இல்லை. அதே போல வரலாறு மட்டுமல்ல, ஒரு மிகச்சிறந்த சமூகவியல் ஆய்வாளராக, ஒரு சமூக சிந்தனையாளராக இந்த சமூகத்தை ஒரு நகைச்சுவை உணர்வோடு எள்ளி நகையாடக்கூடிய ஒரு அங்கத உணர்வுடையவராக கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை திகழ்கிறார் என்று சொல்லலாம். 1895 அழகம்மை ஆசிரியர் விருத்தத்தை படைத்த அவர் 1916 மருமக்கள் வழி மானுமியம் என்கின்ற ஒரு நூலை எழுதுகிறார். அந்த நூலில் பார்த்தா அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நாஞ்சில் நாடு, இந்த நாஞ்சில் நாட்டு வேளாளர்களிடம் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், சொத்துரிமை, அந்த மக்கள் தாயம், மருமக்கள் தாயம், அதனால் என்ன பாதிப்பு ஏற்படுகிறது என்பதையெல்லாம் ஒரு அங்கத உணர்வோடு எடுத்துக்காட்டி ஒரு அங்கத கவிஞராகவும் அவர் தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறார்.
அப்போ இது மட்டும் இல்லாம கவிதைகள் பக்கத்து இருந்தா கூட அதனால ஒரு மொழிபெயர்த்து அப்படிங்கிற ஒரு வகையில் இருந்தாலும் வரலாற்று ஆராய்ச்சி செய்தாலும் குழந்தை இலக்கியம் அப்படிங்கறதையும் அவர் பிடித்தமான வகையில செய்திருக்கார். அதை பத்தியும் தகவல் சொல்லலாமே.
அதாவது 1938 மலரும் மாலையும் என்று ஒரு கவிதை தொகுதியை வெளியிடுறார். அதுல பல்வேறு கவிதைகள் இடம்பெறுகின்றன. பாப்பா பாட்டு பாடியவர் மகாகவி பாரதியார். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்று பாடக்கூடிய மகாகவி பாரதியாரனுடைய தொடர்ச்சியாக கவிமணி தேசிய விநாயக பிள்ளை அவர்களும் குழந்தைக்காக பாட வேண்டும் என்கின்ற உணர்வினை பெறுகிறார். அந்த வகையில குழந்தை இலக்கியமும் பாடுகிறார். அப்படி பாடுகிற பொழுது குழந்தைக்கு எப்படி பரிந்து சொல்ல வேண்டும் என்பத அவர் உணர்ந்து கொள்கின்றார். அப்படி உணர்ந்து கொள்ளக்கூடிய கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் அதையெல்லாம் தம்முடைய பாட்டிலே கொண்டு வந்து குழந்தை எதை விரும்பும், குழந்தைக்கு எவற்றையெல்லாம் சொல்ல வேண்டும் என்பதையெல்லாம் தம்முடைய பாட்டில் அவர் ஒரு அடிநாதமாக புகுத்தி எல்லோரையும் கவர வேண்டும் என்று நினைத்து அவர் பாடினார். அதனால குழந்தை இலக்கியத்தையே தொடங்கி வைத்தவர் என்று சொல்லி சொல்லலாம். குழந்தை இலக்கியத்தினுடைய தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய சிறப்பும் கூட கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களுக்கு உண்டு என்று சொன்னால் அது மிக இல்லை என்றே சொல்லலாம். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களுடைய உள்ளம் அன்பை அடித்தளமாக கொண்ட உள்ளம். நம்முடைய கவிதையில அது குழந்தைக்கு சொல்கிற பொழுது பரிந்து, பெண்களை பற்றி சொல்கின்ற பொழுது பெண்கள் மேல் பரிவு மற்றவர்களுக்கு ஏற்படக்கூடிய வகையிலே சொல்வது என்கின்ற போக்கிலே அவருடைய கவிதைகள் காணப்படுகிறது என்று சொல்லலாம். இப்ப அன்பை பற்றி சொல்கிற பொழுது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி. அம்மா என்கிறது வெள்ளைப்பசு, அங்கே துள்ளி கொதிக்குது கன்று குட்டி என்று ரொம்ப அந்த கவிதையிலே சொல்கிற பொழுதே அந்த சொற்கள் துள்ளுகின்றன. இது குழந்தைக்கு சொல்கிற பொழுது குழந்தைகள் விரும்பி படிப்பார்கள். அதே மாதிரி அந்த பசு எப்படி துள்ளி கொதிக்குமோ அந்த துள்ளல் அந்த கவிதையை படிக்கிற பொழுதே நமக்கு தெரியுது. அந்த மாதிரி கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் என்று கவிமணிய சொன்ன அது மிக இல்லை. அதே மாதிரி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் பெண்களை புகழ்ந்து பலவரை பாராட்டுகிறார். மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்ய வேண்டும் அம்மா என்று சொல்றார். அப்ப பெண்களை இந்த சமுதாயம் இழித்து வைக்கிறது, தூற்றுகிறது, அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பதில்லை என்கின்ற நிலை போய் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் ஒரு பெண்ணிற்கு பரிந்து பேசக்கூடிய ஒரு பெருங்குரலாக ஒழிக்கின்றார். அதற்கு சான்று மங்கையராக திறப்பதற்கே நல்ல மாதவம் செய்ய வேண்டுமம்மா என்கின்ற தொடரை சொல்லலாம். அதே மாதிரி கவிஞர் கோவில் வழிபாடு பற்றி சொல்றார். இந்த கோவில் வழிபாடு என்று ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அந்த கவிதையில பார்த்தா, கோவில் முழுதும் கண்டேன், உயர் கோபுரம் ஏறி கண்டேன், தேவாதி தேவனை காண முடியவில்லை என்று சொல்றார். அப்ப அவன் எங்க இருக்கிறான் அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. உடனே கவிமணி சொல்றார், உள்ளத்தில் உள்ளானடி அதை நீ உணர வேண்டுமடி. உள்ளத்தில் உள்ளான் என்றால் கோயில் உள்ளேயும் காண்பாயடி, உள்ளத்தில் காண்பாயெனில் கோவில் உள்ளேயும் காண்பாயடி என்று கவிமணி. ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இறைவன் வீற்றிருக்கின்றான். அதனால எல்லா உள்ளங்களையும் போற்ற வேண்டும், யார் மனதையும் புண்படுத்த கூடாது என்பதை நம்முடைய கவிதையில கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் மிகுந்த நயமாக எடுத்துரைக்கின்றார் என்று சொல்லலாம். அதே போல கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களுடைய தோற்றத்தை கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை சொல்றார். இன்றைக்கு கவிமணியவே கண்ல கொண்டு வந்து காட்டுவது போல, துரும்பென மெலிந்த தேகம், துளங்கிடும் குளிர்ந்த பார்வை, இரும்பினும் வலிய உள்ளம், இனியவே செய்யும் எண்ணம், பரம்பொருள் நினைவே காட்டும் பாரலாம் பரந்த நோக்கம், கரும்பினும் இனிய சொற்கள் கவிமணி வடிவமாகும். கவிமணின்னா யாரு அப்படின்னு இன்றைக்கு நம்ம இந்த கவிதையை வைத்துக் கொண்டு ஒரு ஓவியம் எழுதி விடலாம். அதுபோல நாமக்கல் வே ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் கவிமணிய அவர் நம்முடைய கண்முன்ன காட்டுறார். அப்படிப்பட்ட கவிமணியை நம்ம இன்றைக்கு பார்க்க முடியவில்லை என்று நினைக்கிற பொழுது நமக்கு வருத்தமாக இருக்கிறது. அந்த கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் எப்படிப்பட்டவர் என்பதை டிகேசி என்று சொல்லப்படக்கூடிய ரசிகமணி டிகேசி அவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்களுடைய பாடல்கள்ல மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். அவர் கவிமணியை பற்றி சொல்கிற பொழுது, கரும்பினும் இனிமை பெற்ற கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களின் பாடல்கள் தமிழ் மக்களுக்கு கிடைத்த பெருஞ்செல்வம், அரிய செல்வம், தெவிட்டாத அமிர்தம் என்று சொல்றார். நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் சொல்கிற பொழுது, தேசிக விநாயகத்தின் கவிப்பெருமை தினமும் கேட்பது என் செவிப்பெருமை என்று சொல்றார். இப்படியெல்லாம் பாராட்டப்பட்டவர்தான் நம்முடைய கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள். இன்றைக்கு தமிழ் இலக்கியம் உள்ளளவும் இந்த தமிழ் உள்ளளவும் இந்த உலகிலே கவிமணி அவர்கள் மறைந்தும் மறையாமல் நிலைத்து வாழ்வார் என்பது உண்மை. இது வெறும் புகழ்ச்சி இல்லை என்று சொல்லி சொல்லலாம்.
கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஐயாவோட நினைவு தினமான இன்று எழுதிய மொழிபெயர்ப்பா இருக்கட்டும், அதே வரலாற்று ஆராய்ச்சியா இருக்கட்டும், கவிதைகளாக இருக்கட்டும், அதே நேரத்துல குழந்தை இலக்கியமாகட்டும், அனைத்தையும் நினைவு ஏற்படுத்தும் விதமாக பல்வேறு தகவல்களையும் இன்றைய தினம் சிறப்பான வகையில எடுத்து கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்
கொள்கிறேன். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களை பற்றி அவருடைய நினைவை போற்றுகிற வகையில என்னை அழைத்து கேட்ட புதுகை பண்பலை நிறுவனத்தாருக்கும் புதுவை பண்பலை நேயர்களுக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் புதுகை பண்பலை வாயிலாகவும் நான் பணிபுரிகிற பாரதிதாசன் பல்கலைக்கழகம் வாயிலாகவும் தெரிவித்து மகிழ்கின்றேன். நன்றி.
நன்றி சார்.
நேர்களே, இதுவரை கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை படைப்புகளும் சிறப்புகளும் குறித்து திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் தமிழியல் துறை பேராசிரியர் திரு யு அலிபாவா அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.